வேரிகாஸ் வானொலி தமிழ் பணி. இறை மதிப்பீட்டில் புதிய உலக படைக்கு முழு மனித விடுதலைக்காக
பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவிலிருந்து ஒலிக்கிறது
தமிழ் பணி.
எல்லா புகழும் இறைவனுக்கே. இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம்.
இன்று திருவள்ளுவர் ஆண்டு வைகாசி திங்கள் 20 ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை.
இனிய இதயங்களே, உங்கள் அனைவரின் நலமறிய ஆவலாய் உள்ளோம். இங்கு நாங்களும் நலமாய் உள்ளோம். இனிய உறவுகளே, நமது தமிழ் பணியின் அலைவரிசைகள் காலை 6 சிற்றலை 1.25.31 மீட்டர், அலைவரிசை எண் 11855, மாலை 7:30 சிற்றலை 1.31 மீட்டர், அலைவரிசை எண் 9520. இன்றைய நாளின் சிறப்பு பொன்மொழி:
செயலை விதையுங்கள், குணம் உண்டாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். சொன்னவர் போர்டு மேன்.
இன்றைய நாள் அன்றைய நிகழ்வு:
ஜூன் 2, 2003 இந்தியாவின் முதல் பெண் கமாண்டோ படை தமிழகத்தில் அமைக்கப்பட்டது. 1924 அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களுக்கு முழு குடியுரிமை வழங்கப்பட்டது. 1948 காங்கிரஸ் ஆட்சியில் புலவர் குழந்தையின் ராவண காவியம் நூலுக்கு தடை விதிக்கப்பட்ட தினம் இன்று.
அருள் அலைகள்
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருள் அலைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்தம் பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இப்பெருவிழா தந்தையாகிய இறைவன் தன்னையே தரணிக்கு தந்த ஒரு மாபெரும் கொடையை உணர்த்துகிறது. இறைவன் நம்மை படைத்ததோடு விட்டுவிடவில்லை, மாறாக தொடர்ந்து நம்மோடு உறவு கொண்டு வாழ்கிறார். நம்மை விட்டு விலகாமல் இருக்கவே தனது மகனின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நமது ஆன்மீக உணவாக தந்தார். நமது விசுவாசத்தின் அடித்தளம் நற்கருணை. நற்கருணை எனும் திருவருட் சாதனமே நம்மை ஆன்மீக தலத்தில் சாக விடாமல் உயிருடன் வைத்திருக்கிறது. நற்கருணைக்கு பல முகங்கள் இருக்கின்றன. அதை கடவுள் தரும் முத்தமாக, அவரின் ஆற தழுவலாக, மௌன மொழியாக, மார்பு சாய்தலாக, சமாதானமாக என்று பல கோணங்களில் உணரலாம். இயேசு தம்மிடம் உள்ளதையே நம்முடன் பகிர்ந்து கொண்டார். ஏழையாய் பிறந்த அவரிடம், ஏழையாய் வாழ்ந்த அவரிடம் நம்முடன் பகிர்ந்து கொள்ள உடலும் இரத்தமுமே இருந்தன. ஆனால் அந்த பகிர்வில்தான் எத்துணை ஆழம், எத்துணை பொருள்! ஆம், அது மீட்பின் பகிர்வு. 2 முக்கிய காரணங்களுக்காக திருச்சபை இந்த நற்கருணை நாளை நமக்கு தந்திருக்கிறது. 1, கடவுளின் எல்லையில்லா அன்பின் பரிசான நற்கருணைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவது. 2, நற்கருணை எவ்வாறு கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றாகவும் உச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 53 இயேசு மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாழொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்கிறார். நற்கருணை திருச்சபையை இயக்கும் மாபெரும் சக்தியாக இருக்கின்றது. பசியால் வாடியவர்க்கு இயேசு அப்பங்களையும் மீன்களையும் பழுக செய்து உணவாக கொடுத்தார். இயேசு தம்மை பின்பற்ற விரும்பிய மக்கள் மீது அதீத அன்பும் கரிசனையும் கொண்டிருந்தார். அவர்களின் ஆன்ம பசியை மட்டுமல்ல, வயிற்று பசியையும் ஆண்டவர் போக்கினார். பசியால் வாடுவோர்க்கு உணவு கொடுப்பது கிறிஸ்தவர்களின் முதன்மை பணியாக இருக்க வேண்டும். இந்திய நாடு வேகமாக வளர்ந்தாலும் வறுமை மட்டும் இன்னும் ஒழியவில்லை. எனவே இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்வதன் வழியாகத்தான் வறுமையை ஒழிக்க முடியும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நினைத்திருந்தால் ஒன்றுமே இல்லாமல் அதிசயமாய் உணவினை தயாரித்து கொடுத்திருக்க முடியும். ஆனால் ஒரு சிறுவனிடமிருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழுக செய்து 5000 பேருக்கு உணவளித்தார். நற்கருணை கொண்டாட்டத்தின் போது நாம் நம்மிடம் உள்ளதை முழு மனதோடு இறைவனுக்கு தர வேண்டும். அவர் அவற்றை பழுகி பெருகி அனைவருக்கும் உகந்த பயனளிக்கும் பலிப்பொருளாக மாற்றுவார். கொடுக்கும்போது நாமும் பெற்றுக்கொள்கிறோம். நாம் கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்வதன் பயன்பாடு எதுவென்றால், நாம் உட்கொள்கின்ற பொருளாகவே மாறுகின்றோம் என்று 1 லியோ எனும் திருத்தந்தை சொல்கிறார். நற்கருணை கொண்டாட்டத்திற்கு வந்து ஆண்டவரின் திரு உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கையில் ஒவ்வொருவரிடமும் கிறிஸ்து கூறுவது, நீயும் இயேசுவாக இரு என்பதாகும். அதாவது தம்மிடம் இருந்த எல்லாவற்றையும் நம்முடன் பகிர்ந்த இயேசுவை போல் நாமும் மாற வேண்டும். அதன் மூலம் நாம் அனைவரும் நற்கருணை குறித்து காட்டும் ஒற்றுமை, அன்பு, சமாதானம் ஆகியவற்றை அனுபவித்து நாம் வாழும் திருச்சபையில், சமுதாயத்தில் அவை விளங்கிடச் செய்ய வேண்டும். திருப்பலியில் நம் உள்ளத்தில் நற்கருணை ஆண்டவர் எழுந்தருளி வரும்போது அவர் நாமாக மாறி நமது இன்பத் துன்பங்களில் பங்கெடுக்கிறார். தன்னையே முழுவதும் பகிர்ந்து கொண்ட ஆண்டவர் இயேசுவைப் போல் நாமும் நம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்வோம், இயேசுவாக மாறுவோம்.
திருப்பாடல் 110.
குறைப்படி குருவாயுள்ளே ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னாரன்று மெல்கி சரி குறைப்படி குருவாயுள்ளே வலப்பக்கம் அமர செய்வாரே எதிரிகளை ஆண்டவர் தாம் ஓட வைப்பாரே என்னை அவர் வலப்பக்கம் அமர செய்வாரே என்னை அவர் வலப்பக்கம் அமர செய்வாரே ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னாரன்று மெல்கி சதி குறைப்படி குருவாயுள்ளே ஆணையிட்டு சொன்னாரன்றோ மெல்கி சரி குறைப்படி குருவாயுள்ளே
தலைமை தாங்கும் நாளில் தூய்மையாய் மக்கள் தம்மை உவந்தளிப்ப வைகரையில் கருவுயிர்த்த பணியை போல இளம் வீரர் உம்மை வந்து அடைந்திடுவ வைகரையில் கருவுயிர்த்த பணியை போல இளம் வீரர் உம்மை வந்து அடைந்திடுவர் இளம் வீரர் உம்மை வந்து ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னாரன்று மெல்கி சதி குறைப்படி குருவாயுள்ளே ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னாரன்று மெல்கி
வசதி குறைபடி குருவாயுள்ளே.
இன்றைய நாளுக்கான நற்செய்தி. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11-17 முடிய. இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50-50 பேராக பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் இனிய இதயங்களே, மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே அருளலைகளின் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருளலைகளின் நிகழ்ச்சியிலே இயேசு ஆண்டவர் அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் பேசிய அந்த உயிருள்ள வார்த்தைகளை, அவருடைய சீடர்கள் எழுதி வைத்த அந்த பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டு, நாம் வாசிக்க கேட்ட பகுதியின் அடிப்படையிலே சிந்தித்து, நமது அன்றாட வாழ்க்கைக்கு கடவுள் எந்த விதமான செய்தியை நமக்கு தருகிறார், நாம் எப்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் உண்மையான மகிழ்ச்சியை, சமாதானத்தை, உண்மையான மனித மாண்பை நாம் காத்து வாழ முடியும் என்பதை நாம் நம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு இந்த சொற்பொழிவின் வழியாக கடவுளின் அருளை இன்னும் அதிகமாக பெற்றுக் கொள்வதற்காக நம்மையே எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காக, சிந்தித்ததை செயல்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு கடவுள் எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய தினத்திலே உலகமெங்கும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இயேசுவின் திருஉடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறார்கள். இயேசு தன் உயிரை, தன் உடலை, தன் இரத்தத்தை சிலுவையிலே முழுமையாக சிந்தி அதன் வெளிப்படையாக, அதன் அடையாளமாக, அதன் வழியாக இந்த மனித இனத்திற்கு, இந்த மனித சமூகத்திற்கு உண்மையான மகிழ்ச்சியை, விடுதலையை, தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்து நம்மை அவர் விடுதலையாக்கினார் என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை, விசுவாசம். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே மக்களை பலவிதமான பிணிகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து மீட்டார் என்பதை வாசிக்க கேட்கிறோம். அந்த மக்களுடைய பசியை தீர்ப்பதற்கு தனது தெய்வ வல்லமையை பயன்படுத்தி 2 மீன்களையும் 5 அப்பத்துண்டுகளையும் 5000-க்கும் மேற்பட்ட மக்களுக்கு தனது தெய்வீக வல்லமையினால் அதை பழுக செய்து பகிர்ந்து கொடுத்தார் என்பதை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த வாசகத்திலே நாம் அனைவரும் அறிந்து கொண்டோம். இவைகள் எல்லாம் குறித்து காட்டுகின்ற செய்தி என்ன? இரத்தம், அது மனிதன் உயிரோடு வாழ்வதற்கு, அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு ஒரு மாபெரும் சாட்சி. அதன் நிறம் தியாகத்தின் அடையாளம், சிவப்பு. எனவே உயிர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியிலே இரத்தம் அடிப்படையானது. இந்த இரத்தம் பாவம் போக்குவதற்கு, மனிதனை தூய்மைப்படுத்துவதற்கு பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதாக அன்றும் இன்றும் நாம் நமது வாழ்க்கையிலே பார்க்கிறோம். கிராமப்புறங்களிலே, நகர்ப்புறங்களிலும் கூட சிறு விலங்குகளை பலியாக ஒப்புக் கொடுத்து அதன் இரத்தத்தின் வழியாக இறை அருளை இறைஞ்சுகின்ற வழிமுறைகளையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கு இயேசு தன்னையே தருகிறார். ஒரு மிருகத்தை அல்ல, மற்றொரு உயிரினத்தை அல்ல, மற்றொரு மனிதனை அல்ல. நான் உன்னை அன்பு செய்வது போல நீ பிறரை அன்பு செய் என்று சொன்னவர் அந்த அன்பினுடைய உச்சகட்டமாக தன்னை தருகிறார், தன் உடலை கையளிக்கிறார். அந்த இறுதி நேரத்திலே விசாரணை கூடத்திலே பிலாத்து அவரை கேட்கின்றார், உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சாகடிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று நீ அறியவில்லையா என்று கேட்கின்ற பொழுது, இது உனக்கு கடவுளால் அருளப்படாவிடில் உன்மேல் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தைரியமாக சொல்கிறார். அவர் ஒரு சாதாரண மனிதன் மட்டுமல்ல, அவர் கடவுள், அனைத்தையும் படைத்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும். அவரே தன் உடலை கையளித்தால் அன்றி யாரும் அவருக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. எனவே தானாக தன்னை வணங்குகிறார். காரணம், அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடாக தன்னை கையளிக்கிறார். அதுதான், இரத்தத்தை முழுமையாக தருகிறார், தன் உடலை முழுமையாக தருகிறார். இந்த உலகிலே மற்றொரு உயிரினம் தோன்ற வேண்டும் என்றால் ஒரு தாய் தன் உதரத்தை, தன் இரத்தத்தை, தன் சதையை அவள் பகிர்ந்து தர வேண்டும். இல்லை என்றால் இன்னொரு உயிரினம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு மனிதனும் சரி, விலங்குகளிலும் சரி, இதுதான் அடிப்படை. ஒரு தாய் தன்னை கையளிக்க வேண்டும். தாய்க்கும் மேலாக தன் அன்பை, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்கின்ற அந்த கடவுளின் வார்த்தை, தாயினும் மேலாக ஒரு தாய் தன் குழந்தைக்கு தன்னை கையளிக்கிறார். இது இயற்கை நீதி. இந்த உலகில் இருக்கின்ற அத்தனை உயிரினங்களுக்கும் தன்னை கையளிக்கிறார். அதனால்தான் அவர் கடவுள். என் அன்புக்குரிய இனிய இதயங்களே, இந்த இயேசுவின் திருஉடல் திரு இரத்த பெருவிழா நமக்கு தருகின்ற அடிப்படை செய்தி, நாம் நம்மையே முழுமையாக கொடுத்தால் ஒழிய நமது அன்பிலே அர்த்தம் இல்லை. பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, மனிதன் சமூகத்திற்காக, பெரியவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு சமூகத்திற்காக, ஒரு மனிதன் தன் சக மனிதனுக்காக, நண்பனுக்காக, ஏன் பகைவனுக்காக கூட, தன்னையே தராவிடில், தன்னையே அழித்துக் கொள்ளாவிடில் அன்பிற்காக, தன்னையே பலியாக தியாகமாக ஒப்பு கொடுக்காவிடில் அந்த அன்பிலே அர்த்தம் இல்லை, அந்த அன்பிலே உயிரில்லை என்று சொல்லலாம். உயிரில்லாத அன்பிலே அர்த்தம் இல்லை. செயலில்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று யாகப்பர் சொல்கிறார், தூய யாகப்பர். எனவே இந்த இறை நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, மனித நேயமாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தை சார்ந்த தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதிலே அன்பு, அன்பு என்று சொன்னால் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தியாகம், இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தால் அன்றி அதிலே பொருள் இல்லை, அர்த்தம் இல்லை. எனவே செய்தி இதுதான், நமது குடும்ப வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே நாம் மேற்கொள்கின்ற அன்பு அது தியாகத்திலே கட்டி எழுப்பப்பட்டதாக இருக்கிறதா? இரத்தம் சிந்தக்கூடிய அளவிற்கு, தன் உடலையே கையளிக்கின்ற அளவிற்கு, உயிரையே தருகின்ற அளவிற்கு அதிலே தியாகம் மேலோங்கி நிற்கிறதா? சுயநலம் மேலோங்கி இருக்கிறதா? அதிலே தரக்கூடிய அந்த நோக்கம் மேல் ஓங்கி நிற்கிறதா, அல்லது பெறக்கூடிய சுயநலம் மட்டுமே மேலோங்கி நிற்கிறதா? எது மேலோங்கி நிற்கிறது? அதை பொறுத்துதான் நமது இந்த உலக வாழ்க்கையிலே உன்னதமான விழுமியங்கள் வாழ்க்கைப்படுத்தப்படுகின்றன. எனவே என் அன்பு இனிய இதயங்களே, அன்பை நிலைநாட்ட நம்மையே முழுமையாக தரக்கூடிய தியாகத்தை நாம் கையில் ஏந்தி அதன் வழியாக நம்மையே பிறருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய மிக உன்னதமான உயரிய இறைவனுடைய அந்த கடவுளின் அரசிற்குரிய விழுமியங்களை நாம் வாழ்க்கைப்படுத்த நம்மையே நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நிச்சயமாக இந்த மனித நேய மிகுந்த ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும், பிறரை முழுமையாக அன்பு செய்யக்கூடிய குடும்பங்களை உருவாக்க முடியும். எனவே அத்தகைய நிலை, அத்தகைய உயரிய சிந்தனை, பரந்துபட்ட பார்வை, வாழ்க்கை முறை நம்மிலே உருவாக, நம்மிலே இன்னும் அதிகமாக பெருக்கெடுத்து ஓட கடவுளின் அருளை நாடுவோம். இறை ஆசிரை முழுமையாக பெற்றுக் கொள்வோம்.
வேரிதாஸ் தமிழ்பணி திருச்சபை செய்திகள். திருத்தந்தை பிரான்சிஸ் இயேசுவை பின் செல்வதற்கு வசதியாக வாழும் கலாச்சாரத்தை விட்டொழிக்க வேண்டும். இயேசுவை பின் செல்வதற்கு பொருளாதார ரீதியாக வசதியாக வாழும் கலாச்சாரத்தையும் சிறிது காலமே நிலைத்திருக்கும் பொருட்களால் கவரப்படும் கலாச்சாரத்தையும் நாம் விட்டொழிக்க வேண்டும் என்று காலை புனித மார்த்தா இல்லத்தில் நிகழ்த்திய திருப்பலியில் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். தன்னிடமுள்ள அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பின்னர் வந்து தன்னை பின்பற்றுமாறு இயேசு ஒரு இளைஞரிடம் கூறினார். ஆனால் அந்த இளைஞரோ இதை கேட்டு முகம் வாடி வருத்தத்தோடு சென்றதை விளக்கும் நற்செய்தி வாசகத்தை மையமாக வைத்து மறையுரையாற்றிய திருத்தந்தை இவ்வாறு கூறினார். இயேசுவை பின் செல்வதற்கு நம்மை தடுக்கும் இச்செல்வங்கள் இறையாட்சியை நோக்கி நமது பயணத்துக்கு உதவி செய்யாது என்று கூறிய திருத்தந்தை, இயேசுவை நாம் நெருங்கி செல்லாதவாறு தடை செய்யும் செல்வங்களை நாம் விட்டொழிக்க வேண்டும், அவை குறித்து நாம் ஒரு ஆன்ம பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறினார். நம்மிடம் உள்ள இரண்டு கலாச்சார வளங்கள் குறித்து சுட்டிக்காட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ், அவற்றுள் ஒன்று நம்மில் துணிச்சலை குறைத்து நம்மை சோம்பேறிகளாகவும் தன்னலவாதிகளாகவும் ஆக்கும் வசதியான பொருளாதார கலாச்சாரம் எனவும் கூறினார். ஒரு குழந்தைக்கு மேல் வேண்டாம், ஏனெனில் ஒரு குழந்தைக்கு மேல் இருந்தால் விடுமுறைக்கு செல்ல முடியாது, வெளியே செல்ல முடியாது, வீடு வாங்க முடியாது. இத்தகைய பொருளாதார வசதிகள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே நாம் இயேசுவை பின் செல்ல உதவும் என்று சொல்லி நம் கலாச்சாரத்தில் இயேசுவை பின் செல்ல தடையாய் இருக்கும் மற்றொரு செல்வம் நிலையற்ற பொருட்கள் மீது கொண்டிருக்கும் அன்பு என்று சொல்லி அது குறித்தும் திருத்தந்தை விளக்கினார். இயேசுவின் நிலையான பரிந்துரைகளை நாம் விரும்புவதில்லை, தங்கள் வாழ்வு முழுவதும் மறை போதகர்களாக வேறொரு நாட்டில் பணி செய்வது நிலையானது, வாழ்வு முழுவதும் திருமணத்தில் நிலைத்திருப்பது நிலையானது என்றும், நிலையற்றவைகளை கொண்டிருப்பது இயேசுவை பின் செல்வது அல்ல என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த கலாச்சாரங்களை கைவிட்டு வாழ்வில் முன்னோக்கி செல்வதற்கு இன்று இயேசுவிடம் வரம் கேட்போம் என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
தாய்லாந்து ஆயர் தொழிற்சாலைகளால் காடுகள் அழிக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். விறகுக்காகவும் கரும்பு பயிரிடுவதற்காகவும் தாய்லாந்தில் காடுகள் அழிக்கப்படுவது அதிகரித்து காடுகளின் அளவு நாளுக்கு நாள் குறைந்து வருவதாக அந்நாட்டு ஆயர் ஒருவர் கண்டனம் தெரிவித்தார். தொழிற்சாலைகளுக்கு தேவையான விறகுக்காகவும் கரும்பு பயிரிடுவதற்காகவும் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 4000 மரங்கள் வீதம் அழிக்கப்படுகின்றன என்றும் கூறினார். இளையோர் மத்தியில் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் 3 நாள் கருத்தரங்கு ஏற்பாடு செய்த பேராயர் சாண்டி சுக்னிரன் காடுகள் அழிவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துச் சொன்னார். 1973 ஆண்டுக்கும் 2009 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வியட்நாமும் தாய்லாந்தும் அந்நாடுகளின் 43 விழுக்காட்டு மரங்களை இழந்துள்ளன என்று WWF உலக வன பாதுகாப்பு நிறுவனம் கூறியுள்ளது.
ஒவ்வொரு ஆண்டும் 100,000 மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகின்றனர். பேராயர் தமாசி, உலகில் பொதுவாக சமய சுதந்திர உரிமை கடுமையாக மீறப்படுவதும் குறிப்பாக சில கிறிஸ்தவ சமூகங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அண்மையில் அதிகரித்து வருவதும் திருப்பீடத்துக்கும் பல்வேறு சமய மற்றும் கலாச்சார மக்களை ஏற்றுள்ள சில ஜனநாயக அரசுகளுக்கும் மிகுந்த கவலையை கொடுத்துள்ளன என்று திருப்பிட உயர் அதிகாரி ஒருவர் ஐநாவில் தெரிவித்தார். மனித உரிமைகள் குறித்த ஐநாவின் 23rd அமர்வில் உரையாற்றிய ஜெனீவாவில் உள்ள ஐநா அலுவலகங்களுக்கான திருப்பிடத்தின் நிரந்தர பார்வையாளர் பேராயர் சில்வானோ தமாசி இவ்வாறு கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் 100,000 மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தோடு தொடர்புடைய செயல்களுக்காக கொல்லப்படுகின்றனர் என்றும், இன்னும் பிற கிறிஸ்தவர்களும் மற்ற சமயத்தினரும் கட்டாயமாக புலம்பெயர்கின்றனர், அவர்களின் வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்படுகின்றன என்றும் கவலை தெரிவித்தார் பேராயர் தமாசி. அலப்போவில் ஜோனா இப்ராஹிம், பவுலாஸ் யாசிசி ஆகிய இரு ஆயர்களும் அண்மையில் கடத்தப்பட்டுள்ளது குறித்தும், இத்தகைய பல செயல்கள் மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்க மற்றும் ஆசியாவில் இடம்பெறுவது குறித்தும் பேசிய பேராசிரியர் தமாசி, வரலாற்று ரீதியாக கிறிஸ்தவ மூலத்தை கொண்டுள்ள சில மேற்கத்திய நாடுகளில் கிறிஸ்தவம் பொது வாழ்வில் ஓரங்கட்டப்படுகிறது என்றும் கூறினார். கத்தோலிக்க திரு அவை மதம், இனம் போன்ற பாகுபாடுகள் இன்றி கல்வித்துறையிலும் பிற துறைகளிலும் ஆற்றி வரும் சேவைகளை குறிப்பிட்டு உலகில் சமய சுதந்திர உரிமை காக்கப்படுமாறு கேட்டுக்கொண்டார் பேராயர் தமாசி.
திருத்தந்தையின் புதன் பொதுமறை போதகம். திரு அவை இறைவனின் குடும்பம் என்ற தலைப்பில் தன் புதன் பொதுமறை போதகத்தை வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய மறை போதகத்தின் போது நான் திரு அவை இறைவனின் குடும்பம் என்பது குறித்து என் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆவல் கொள்கிறேன். காணாமற் போன மகன் உவமையில் வரும் கருணை நிறை தந்தையைப் போல் இறைவன் நாம் அனைவரும் அவரின் அன்பில் வாழ வேண்டும் மற்றும் அவரின் வாழ்வில் பங்கு கொள்ள வேண்டும் என விரும்புகிறார். இந்த இறை திட்டத்தில் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது திரு அவை. நாம் அவரை அறிந்து அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதேவேளை நாம் பாவங்களில் உழன்றாலும் நாம் அவரிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் என இறைவன் நம்மை அழைக்கிறார் என்று போதகத்தில் வெளியிட்டார். செய்திகளை படித்தளித்து உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள் சகோதரிகள் ரோஸ்லெட் மற்றும் செபஸ்தி.
எம் இனிய இதயங்களே, வெரிதாஸ் தமிழ் பணியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன.
இனிய இதயங்களே, தமிழ் பணியின் நிகழ்ச்சிகள் குறித்து உங்களது கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள், ஆக்கங்கள் ஆகியவற்றை பின்வரும் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள்.
வெரிதாஸ் தமிழ் பணி, சாந்தோம் கலை தொடர்பு நிலையம், தபால் பெட்டி எண் 6161 64, லஸ் கோயில் சாலை, சென்னை 4.
வேரித்தாஸ் தமிழ் பணி, சமூக தொடர்பு மையம், தபால் பெட்டி எண் 44, மட்டக்களப்பு, இலங்கை.
வேரித்தாஸ் தமிழ் பணியின் நிகழ்ச்சிகளை www.rveritas-asia.org/tamil என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழுங்கள்.
மின்மடல்கள் வாயிலாக எம்மை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி tamilrva@gmail.com.
நம்மை உருவாக்கிய இறைவன் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆசிகள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள்
தந்தை டேவிட், தந்தை ஜோசப், அருட்சகோதரிகள் நிர்மலா மற்றும் ரோஸ்லெட்.